சுவாசத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
இரண்டாம் உலகப்போர் நடந்த காலத்தில் ஆஸ்திரேலிய அரசியல் சூழல் எவ்வாறு இருந்தது என்று கடந்த வாரம் பார்த்தோம். போர் முடிவுற்ற காலப்பகுதியையும் அதை தொடர்ந்து நடந்த விடயங்களையும் இந்த வாரம் பார்ப்போம்.
In the fall of 1941, the Japanese Imperial Army set its expansionist gaze on the impregnable British colony of Singapore. It was a key component in Japan's quest for control of the Pacific. For the British, it was a defeat as great as Pearl Harbor.
John Curtin, பிரதமராகுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர்தான் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் மேல் ஜப்பான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதற்கடுத்த 2 மாதங்களில் சிங்கப்பூர் ஜப்பானியரின் கைகளில் சிக்கியது. பிரித்தானியா பல நாடுகளை தனது காலனித்துவ ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்திருந்தாலும் 1926 பெல்ஃபர் டிக்ளரேஷன் என்ற பிரகடனத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. அதன்படி அதன் ஆட்சிக்கு கீழிருந்த நாடுகள் சுயமாக இயங்க முடியும் என்று வழி செய்யப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் கலின், ஜோசப் லாயன்ஸ், ராபர்ட் மென்சீஸ் மற்றும் ஆர்தர் ஃபேடன் பிரதமர்களாக இருந்தபோது ஆஸ்திரேலியா தன்னிச்சையாக பிரித்தானியாவின் வழிநடத்தல் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய வழி இருந்திருந்தாலும் ஜான் கேர்டின் தான் அந்த முடிவை முதலாவதாக எடுத்தார். சிங்கப்பூரின் வீழ்ச்சிக்கு பின்னர் அமெரிக்காவுடன் ஒத்திசைந்து செயற்படுவது ஆஸ்திரேலியாவிற்கு மட்டுமல்ல பசிபிக் பிராந்தியத்திலுள்ள நட்பு நாடுகள் அனைவற்றிற்கும் நல்லது என்று அவர் நம்பினார். 1945 சரணடைந்தது.
This is a solemn but glorious hour. General Eisenhower informs me that the forces of Germany have surrendered to the United Nations. The flags of freedom fly all over Europe. For this victory,
அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜப்பானும் சரணடைந்தது.
I have received this afternoon a message from the Japanese government which specifies the unconditional surrender of Japan. There is no qualification. Arrangements are now being made for the formal.
இதே வருடத்தில் தான் அனைத்து ஆஸ்திரேலியர்களுக்கும் உதவும் வகையில் பார்மசியூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம் என்ற திட்டம் அறிமுகமாகியது. லிபரல் பார்ட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற கட்சி ராபர்ட் மென்சீஸ் தலைமையில் ஆரம்பமாகியதும் இந்த வருடம்தான். இதற்கிடையில் ஜூலை மாதத்தில் ஜான் கேர்டின் மாரடைப்பால் மரணமானார். அவரது மரணப்படுக்கைக்கு கத்தோலிக்க மதகுரு வரவழைக்கப்பட்ட போது எந்த மதகுருவும் அங்கே வர தேவையில்லை என்று ஜான் கேர்டின் திருப்பி அனுப்பிவிட்டார். இவரது மரணத்தை தொடர்ந்து லேபர் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த பிராங்க் ஃபோர்டு பிரதமராக்கப்பட்டார். ஜூலை 6 நாளிலிருந்து 13 நாள் வரை பிரதமராக இருந்த இவர்தான் மிக குறைந்த நாட்கள் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்த பெருமை பெறுகிறார்.
The United Nations organization is a working plan for peace. 50 nations have decided to put war out of business. That is a chance for peace. And up to now, it's the best chance we've ever had.
1945 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது என்பது பலருக்கும் தெரிந்த விடயம். ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பித்த 3வது வருடம் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சராக கடமையாற்றிய டாக்டர் எச் வி எவர்ட் அதன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அதே வருடம் மனித உரிமைகள் பிரகடனத்தில் கையெழுத்திட்ட முதல் நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் இணைந்து கொள்கிறது. போர் முடிந்த சூழலில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மக்களை ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெற அனுமதிப்பது என்று அரசு முடிவெடுக்கிறது. ஆனால் வருபவர்கள் ஆங்கிலேயர்களாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது ஆரிய பின்னணி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று குடிவரவுத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அப்போதைய குடிவரவு அமைச்சர் டஸ்மன் ஹெய்ஸ் உத்தரவிட்டார்.
After stating their nationality, applicants had to say if all members of their family were of pure European origin. Those who were not could then be asked for a sworn statement including a family tree back to great-grandparents on each side. It went on, applicants should be asked to state whether any member of such tree is not of pure Aryan descent.
இந்த கொள்கை காரணமாக அடுத்த 5 வருடங்களில் ஆஸ்திரேலியாவிற்கு வந்த 130,000 பேரில் 500 பேர் மட்டுமே யூதர்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். இதேவேளை ஆங்கில அல்லது ஆரிய பின்னணியற்ற பலர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். அதை எதிர்த்து எந்த அரசியல்வாதியும் குரல் கொடுக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் பின்னணியில் நடந்த இன்னொரு விடயம் குறிப்பிடப்பட வேண்டும். தொழிற்சங்கங்களிடையே பிரபலமாகி வந்த ஆஸ்திரேலிய கம்யூனிஸ்ட் கட்சியை தேசிய பாதுகாப்பை காரணங்காட்டி 1940 ராபர்ட் மென்சிஸ் தலைமையிலான அரசு தடை செய்திருந்தது. அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்த பலர் லேபர் கட்சியில் இணைந்து கொண்டார்கள். 2ம் உலகப் போர் காலத்தில் மேற்கு நாடுகளுடன் ரஷ்யா இணைந்து செயற்பட்டதை காரணம் காட்டி ஜான் கர்டின் தலைமையிலான லேபர் கட்சி அந்த தடையை நீக்கியிருந்தது. 2ம் உலகப் போர் முடிந்த பின்னர் 1946 கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவர்கள் லேபர் கட்சியின் கொள்கைகளில் தலையிடுகிறார்கள் என்று, அந்த கட்சியுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று லேபர் கட்சி முடிவெடுத்த போது 300 பேர் ஆதரவாகவும் 40 பேர் எதிர்த்தும் வாக்களித்திருந்தார்கள்.
Today in Australia, Reds openly preach their gospel, flout our laws and form a growing menace to the future of this country. Because today, 5/6 of Europe and Asia are under the iron heel of communism.
இதே வருட முடிவில் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று போர்க்காலத்தில் அரசுக்கு இருந்த அதீத நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்பட்டது. 2ம் உலகப் போரில் ராணுவத்தில் கடமையாற்றிய பூர்வீக மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. ஆனால் வெள்ளையர் மட்டுமன்ற ஆஸ்திரேலிய குடிவரவு கொள்கையை ஜோசப் சிஃப்லி தலைமையில் ஆட்சியில் இருந்த லேபர் கட்சி மீண்டும் நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கிறது. December 1949 டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலில் லேபர் கட்சி 47 ஆசனங்களை மட்டுமே பெற்றது. 74 ஆசனங்களை பெற்ற லிபரல் கட்சி ஆட்சி அமைக்க ராபர்ட் மென்சிஸ் மீண்டும் பிரதமரானார். அவர் பிரதமர் ஆனதற்கு அடுத்த வருடமே கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்வது குறித்து மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. பெருவாரியான மக்கள் அதனை நிராகரித்தார்கள். அணுக்குண்டுகளை ஆஸ்திரேலிய பிரதேசத்தில் பிரித்தானியா பரிசோதிக்க மென்சிஸ் அரசு அனுமதித்தது 1950களில். ஆனால் அதனால் வந்த விளைவுகள் என்ன என்பது 30 வருடங்களுக்கு பின்னர் தான் தெரிய வந்தது. மலாயா நாட்டில் போர், கொரிய நாட்டில் போர், வியட்நாம் போர் என்று ஆஸ்திரேலியர்கள் பங்கு கொண்ட போர் சூழல் அடங்கிய 1950களின் இறுதியிலும் 60களிலும் ஆஸ்திரேலிய அரசியல் எப்படி இருந்தது என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.